الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏகநாயகனான அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக வேண்டி, எமது நேர்வழிக்காக வேண்டி சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எழுத்துக்காப்புடன் வீட்டிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். ஊடகமும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பில் இந்த ஹுத்பாவை நோக்குவோம். சகோதரர்களே, மீடியா, மாஸ் மீடியா, இது லோட் ஆஃப் மாடர்ன் ஏஜ், நவயுகத்தின் கடவுள் என்பதாக இதை அந்நியர்கள் வர்ணிப்பார்கள். இந்த உலகத்தின் மூன்றாவது கண் என்பதாக இந்த மீடியா இன்று வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று உலகத்தை குளோபல் வில்லேஜ் என்பதாக சொல்லுவார்கள். பூலோக கிராமம், எப்படி ஒரு கிராமத்தின் செய்திகள் அந்த வில்லேஜுக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே பரவுமோ, அதே போன்று இந்த உலகத்தின் செய்திகள் எல்லாம் கையடக்க தொலைபேசிக்குள்ளே கிராமத்துக்குள்ளே செய்தி பரவுவதை விட வேகமாக பரவுகிறது. ஒரு காலம் இருந்தது தந்தி அடிப்பார்கள் செய்திகளுக்கு, இன்று அந்த செய்தியே இல்லை. ஒரு ட்விட்டர் மெசேஜ் போதும், ஒரு எஸ்எம்எஸ் போதும், ஒரு இமெயில் போதும், ஒரு ஸ்கைப் போதும், இவ்வளவு வேகமாக அப்படியே உலகத்தை சுற்றி சுருக்கிவிட்டது இந்த மீடியா, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சகோதரர்களே, அதன் தாக்கம், அதன் பலன்கள், அதன் லாபம் நஷ்டம் இரண்டும் இருப்பது உண்மை. ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், படிக்கலாம் மீடியாவால், முன்னேறலாம் மீடியாவால், அதே போன்று பாழா போகவும் முடியும். ரெண்டு பகுதியும் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நாம் இதற்குள்ளே எவ்வளவு வேகமாக அகப்பட்டிருக்கிறோம். இன்று காலையில் இருந்து இதுவரைக்கும் எத்தனை எஸ்எம்எஸ்களை நான் என் போனின் மூலமாக அனுப்பினேன், எத்தனை டயல் கோல்களை டயல் பண்ணினேன், எத்தனை மிஸ் கோல்கள், எத்தனை செய்தித்தாள்கள். மாஷா அல்லாஹ், இந்த நாட்டில் 2 கோடி மக்கள் என்று சொன்னால் 2.5 கோடி ஹேண்ட்போன் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சொந்தமாக ஹேண்ட்போன் இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஆண்களுமே இல்லை, இன்னும் சொல்ல போனால் எந்த பெண்களுமே இல்லை. முஸ்லிம்களுக்குள்ளே கூட சொந்த குர்ஆன் இந்த சபையில் எத்தனை பேருக்கு என்று கேட்டால், பள்ளி குர்ஆனிலே ரமலானிலே ஓதுவோம், அவ்வளவுதான். சொந்தமாக குர்ஆன் இருக்கிறதா இல்லை, சொந்தமாக ஹேண்ட்போன். இன்று காலையில் கஹ்ஃப் ஓதினேனா, செய்தி படித்தேனா? கஹ்ஃப் ஓத, சூரத்துல் கஹ்ஃப் ஓத வெள்ளிக்கிழமை நேரம் கிடைக்காது, ஆனால் செய்தி படிப்பதற்கு பேப்பர் வாங்குவதற்கு தவறுகிறோமா? எனவே சகோதரர்களே, பொதுவாக இன்று நாம் சமூகம் மாட்டியிருக்கிறது, விளங்கியோ விளங்காமலோ நாங்கள் எல்லோரும் அகப்பட்டிருக்கிறோம். பெயர்களை கூட உச்சரிப்பது நாம் மீடியா சொல்லி தருவதை வைத்துத்தான். சொந்த அரபி பாசையிலோ தமிழ் பாசையிலோ அல்ல, முஹம்மத் என்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்தமான பெயர். உங்களுடைய மகனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் சொல்லுவார் முஹம்மத். தால் வராது அவருக்கு, டி தான் வரும். ஏன், கிரிக்கெட் கமெண்ட்ரேஷன்ல அல்லது ஆங்கில பத்திரிகைகளில் முகம்மது என்று எழுதினால் அந்த டியை தான் இந்த தாலுக்குள்ளே கொண்டு வந்து நாம் உச்சரித்து பழகி இருக்கிறோம். முகம்மது என்பது இல்லை ஆங்கிலத்திலே, அது ஆங்கிலத்திலே, ஆனால் அரபி பாசையிலே சரியான உச்சரிப்புகளோடு வெளியே வருவதாக இருந்தால் அது முகம்மது தால். இதைவிட இடியமீன் என்பதாக நான் ஒருவரை சொல்லி திட்டுவோம். ஏதாவது சண்டை பிடிக்கிறது, இது மாதிரியான வேலை செஞ்சா இடியாமீன மாதிரி வேலை செய்யாத எப்பாண்டுவோம். யார் இந்த மனிதர், யார் இந்த பெயரை இப்படி சொல்லி தந்தது? சகோதரர்களே, உண்மையிலே அவருடைய பெயர் ஈத் அமீன், ஈத் முபாரக் சொல்லுகிறோமே, அந்த மாதிரி அவருடைய ஈத் அமீன் என்பதுதான் அவருடைய பெயர். ஆனால் ஆங்கில பத்திரிகைகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் அவரை கொச்சைப்படுத்தி எழுதியது இடி, தாலுக்கு பதிலாக டிஐ எழுதியது. அதனால் நாம் எல்லோருமே அப்படித்தான் சொல்லுகிறோம். இப்படி நாம் எட்டுக்கு எட்டு, பேச்சுக்கு பேச்சு, உடைக்கு உடை, நடைக்கு நடை, விரும்பியோ விரும்பாமலோ தாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மீடியாவை இரண்டு பகுதியாக பார்க்கலாம். ஒன்று பிரிண்ட் மீடியா, அடுத்தது எலக்ட்ரானிக் மீடியா. அச்சு ஊடகம், இலத்திரனியல் ஊடகம். அச்சு ஊடகம் என்று சொன்னால் புத்தக வடிவம், பேப்பர்ஸ், அதே போன்று கட் அவுட்டுகள், அதே போன்று நோட்டீஸ்கள், நோட்டீஸ் பேப்பர்ஸ்கள், விளம்பர பலகைகள், இவை எல்லாம் இதற்குள்ளே அடங்கும். இரண்டாவது எலக்ட்ரானிக் மீடியா, இது மிக வேகமாக இன்று உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது. இதிலே வானொலி, டிவி, தொலைக்காட்சி, அதே மாதிரி இன்டர்நெட், அதில் இருக்கக்கூடிய வெப் அட்ரஸ்கள் அனைத்தும், ஹேண்ட் போன்கள், சிடிகள், கம்ப்யூட்டர், அனைத்தும் இந்த இரண்டாவது வகைக்குள்ளே அடங்கும். இது சாதாரணமாக ஒரு மீடியாவை பற்றி ஒரு சுருக்கமான விஷயம். அதே போன்று இஸ்லாம் என்றால் என்ன? சகோதரர்களே, இஸ்லாம் ஐந்து விடயங்களை பாதுகாக்க வந்த மார்க்கம், ஐந்து விடயங்களை தன்னகம் கொண்டது, ஐந்தின் செழிப்புக்கு உயர்வளிக்குவதற்கு ஒரே வழிதான், ஒரே வழிகாட்டல் தான் எந்த மனிதனை அல்லாஹ் படைத்தானோ அந்த ரப்புல் ஆலமீனை வெளிப்படுத்திய உண்மையான மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான் மனிதனுடைய பிரதான ஐந்து அம்சங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. முதலாவது மார்க்கம், இஸ்லாத்தை பாதுகாக்க வேற எந்த ஷார்ட்கட்டும் செல்லுபடியாகாது. இஸ்லாத்தை இழந்த நாடுகளை எடுத்து பாருங்கள். 1924 துருக்கி அப்படியே இஸ்லாமிய ஹிலாபத்தை விட்டு சாய்ந்தது, சரிந்தது. ஏன்? அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த ஸ்டாம்ப் இருக்கிறது, அவர்களுடைய முடிகள் இருக்கிறது, அவர்களுடைய அத்தனையும் மியூசியம்ல, டாப் கேப் மியூசியம்ல பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரசூலுல்லா கொண்டு வந்த இஸ்லாம் அந்த நாட்டில் இருந்து எடுபட்டது. பொருட்களால் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது, கட்டிடங்களை இஸ்லாத்தால் பாதுகாக்க முடியாது, சகோதரர்களை முஸ்லீம் பெயர்களால் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது. இஸ்லாத்தால் தான் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும். இஸ்லாம் எங்கே இல்லையோ, அது நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பஜாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு அங்கு இடமில்லாமல் போகும். மெடகஸ்கருடைய செய்தியும் இதுதான், ஸ்பெயினுடைய செய்தியும் இதுதான். எனவே சகோதரர்களை, முதலாவது இஸ்லாம் மார்க்கம், இதை பாதுகாக்க எமக்கு இஸ்லாம் தேவை. வேறு எந்த பணமோ அதிகாரமோ, எந்த செல்வ செழிப்புகளோ, எந்த அதிகாரங்களோ, எந்த ஆட்சி மேடைகளோ எமக்கு ஒத்துப்போகாது. இஸ்லாத்தை உணர்வாக உயிரோடு ஒட்டும் பழக்கம் முஸ்லிம்களுடன் இருந்தால் அது இஸ்லாம் தலை தூக்கி நிற்கும் சகோதரர்களே. முதல், இரண்டாவது உயிர், மூன்றாவது மானம் மரியாதை, நான்காவது பணம், ஐந்தாவது அறிவு. இந்த ஐந்தையும் பாதுகாப்பதின் பெயர் தான் இஸ்லாம். இஸ்லாம் இருந்தால் இது வளரும், இல்லை என்றால் இது இறங்கும். எனவே இந்த ஐந்தையும் எப்படி மீடியாவின் பழுதான பகுதி தாக்கி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, மொத்தமாக பார்க்க கிடைக்காது, இன்ஷால்லா 1, 2, 3 தலைப்புகளுக்குள்ளே பார்ப்போம். முதலாவது பணம், பணத்தோடு சம்பந்தப்படுகிறது இஸ்லாம். பணத்தை குப்பையில் கொட்ட சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். பணத்தை பற்றி நாளை மஹ்ஷரிலே கேள்வி இருக்கிறது. இரண்டு கேள்விகள், இன்கமிங், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். சகோதரர்களே, கவுண்டிட்டி அல்லல்லா கேட்பான், குவாலிட்டியை கேட்பான். தரம் என்ன? நாட்டுக்கு நாடு கப்பல் கப்பலாக ஏற்றுமதி செய்யும் மல்டி பயராக இருக்கலாம், அல்லது கடைக்கு கடை மூடை சுமக்கும் நாட்டாமையாக இருக்கலாம். ரெண்டும் எமக்குத்தான் பிரச்சனை அந்தஸ்திலே. ஆனால் இவருக்கு எப்படி பணம் வந்தது அதை இந்த நாட்டாமை சொல்ல வேண்டும், மல்டி பயரும் சொல்ல வேண்டும். காலை தூக்க முடியாது கயாமத்துடைய நாளையிலே. எந்த வழியில் பணம் வந்தது? பணம் வந்த இன்கமிங் அங்கேதான் சரியான வரி அறுக்கப்படும். சரியான வரி அங்கே இருக்கிறது. இங்கே இந்த ஆட்டமும் போடலாம், எதையும் பிறக்கலாம், உருட்டலாம், எத்தனை சத்தியங்களையும் செய்யலாம், சம்பாதித்தேன் என்பதாக நினைத்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, பாதத்தை தூக்க முடியாது. லா தஸூரு அன் கதமா அபுதின் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நான்கு கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய பாதத்தை தூக்க முடியாது. பணத்தை பற்றி, இன்கமிங் எப்படி? சகோதரர்களே, அது ஒரு தனி ஹொத்துபா. முஸ்லிம்களுடைய வருமானம் என்ன? சம்பாதிப்பு எப்படி? உருட்டல் பிறட்டல் எப்படி? திருட்டு விளையாடல்கள் எப்படி? நாளைய கயாமத்தில் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஹோட்டலில் காலையில் கிராத் போகும், மாஷா அல்லா சுதேசுடைய அப்துல் ரஹ்மானுடைய கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். சுபுகு தொழுதுட்டு போனால் ஹோட்டல் வழிகளில், உதாரணத்திற்கு சொல்கிறேன், அதே ஹோட்டலில் மாலை நேரமானால் என்ன சத்தம்? பாட்டு கச்சேரி, தியேட்டரி போன்றிருக்கும். இவர் நாளைய கயாமத்தில் கேட்கப்படுவார், நீ எப்படி சம்பாதித்தாய்? காலையில் குரானை காட்டினேன் யாரும், மாலையில் ஆடலையும் பாடலையும் சினிமாவையும் போட்டு நான் ஹோட்டலுக்கு ஆளித்தேன். சொல்ல முடியுமா? சம்பாதியுங்கள், இல்லை என்றால் வேறு வழியை பாருங்கள். இது தெளிவான வார்த்தை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. எந்த முறையில் ஹராம் சேர்ந்தாலும் அதற்குரிய பதில் சொல்லப்பட வேண்டும். வருமானத்திலே மிக பயங்கரமான கட்டம் அது, யாரும் யாருக்கும் உதவி செய்யாத இடம் அது. எந்த முறையில் சம்பாத்தியம் வந்தது? சிலர் சிகரெட் விற்பார்கள், அதை சிலர் வாங்குவார்கள். சிலருக்கு இஃப்தார் என்று சொன்னால் முதலாவது ஈத்தப்பழம், அடுத்தது சிகரெட் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நோன்பு நிறைவேறும் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று உலமாக்களுடைய, சவுதி ராபித்துல் ஆலம் இஸ்லாமியுடைய ஆராய்ச்சி பகுதியினுடைய தெளிவான ஃபத்வா, சிகரெட் சுத்த ஹராம், இது குடித்து மரணம் வந்தால் தற்கொலைக்கே போய் சேரும், தற்கொலைக்கே இது போய் சேரும். இதற்கு செலவாகும் பணம், இதை விற்பவர்கள் நாளை மறுமையில் சொல்ல வேண்டும், நெருப்பை விற்றேன், நரக கொல்லியை விற்றேன் என்று சொல்ல முடியுமாக இருந்தால் வியாபாரத்தை தொடரலாம், இல்லை என்றால் சிகரெட்டை யோசியுங்கள். டாக்டர்ஸ் மாருடைய கருத்து இஸ்லாத்திலே மிகவும் வரவேற்கப்படும். இது மாதிரியான இடங்களிலே அவர்கள் தெளிவாக புரிந்து காட்டுகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதனுடைய இதயம் சம்பந்தப்பட்ட சுமார் 17 நோய்கள் அந்த சிகரெட்டின் ஊடாக வருகிறது. உலகத்திலே இப்படி ஒரு விற்பனை எங்குமே இல்லை. நான் ஆபத்தானவன், சிகரெட் பையிலே எழுதப்பட்டிருக்கும் பேக்கெட்ல, குடித்தால் ஆட்டுக்கு பிரச்சனை. இதை சொல்லியும் இதை பார்த்தும் குடிக்கிறோமே, இதை எடுத்தும் விற்கிறோமே, நாளை மறுமையில் என்ன பதில்? நெருப்பை விற்பவர்கள், உயிரை விற்பவர்கள், உயிருக்கு தற்கொலையுடைய சட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள். அருமையான சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்று மியூசிக் என்று சொன்னா, ஆடல் பாடல் என்று சொன்னா, அன்றுதான் ஹோட்டலோடு நின்றுச்சு. இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்லையும் முஸ்லிம்களுடைய பெரும் பெரும் வியாபார நிலங்கள்லையும் இசையும் பாடலும் இல்லாட்டி பிசினஸ் போகாது. ஆடி ஆடி வியாபாரம், பாடி பாடி வியாபாரம், சுத்த ஹராம், கியாமத் நாளைக்குரிய அடையாளம். அதை விட இன்னொரு விடயம், பெண்களை காட்டிய வியாபாரம், பெண்களை காட்டி வியாபாரம் செய்யும் ஆண்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. சொந்த மனைவியை கூட கேஷியர்ல தூக்கி வைத்திருக்கிறார். நாளை மறுமையில் கேள்வி இருக்கிறது, எப்படி பணம் உங்களுக்கு? இவர் சொல்ல வேண்டும், நான் எனது மனைவியை காட்டினேன், இளம் பெண்களை காட்டினேன். இன்று ரெண்டு நோக்கங்களுக்காக வேண்டி வியாபார ஸ்தலங்களில் பெரும் பெரும் கம்பெனிகள்ல ரெண்டு நோக்கங்களுக்காக வேண்டி பெண்கள் நிறுத்தப்படுகிறார்கள். ஒன்று கவர்ச்சி, அடுத்தது குறைந்த சம்பளம். இந்த ரெண்டு நோக்கமுமே ஆபத்தானது, ரெண்டுமே பயங்கரமானது சகோதரர்களே. மறுமையில் பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் இவை அனைத்தையும் வைத்து தொடர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இன்கமிங் உடைய பகுதி, அதே போன்றுதான் அடுத்தது செலவீனம், அவுட் கோயிங். எந்த முறையில் செலவாகுது பணம், எங்க செலவாகுது? அதுல பாருங்க, மையத்து செய்தி ஒன்றை சொல்றதுக்கு போன் எடுத்தாலும் அதுல கோலட்டோன் போகும், ரிங்கிங் டோன், உள்ளழைப்பு. அதுல முதலாவது இவர் சலாம் சொல்றதுக்கு முன்னால, அல்லது பள்ளியில் இருந்து தஹஜ்ஜுதுரிய எந்த நேரத்தில் இருந்து என்ன போன் எடுத்தாலும் முதலாவது அவருடைய வாய்ஸ் கேட்கறதுக்கு முன்னால் ஒரு பாடல். ஏன் இது என்று கேட்டால் சொல்லுவாரே, மாதத்துக்கு 30 ரூபாய் தான், மாதத்துக்கு 40 ரூபாய் தான், மாதத்துக்கு 40 ரூபாய் இவர் கட்டி அடுத்தவருடைய காதுக்கு இசையை கொடுக்கிறார், விரச உணர்வுகளை தூண்டும் இசைகளை கொடுக்கிறார். மாஷால்லா, சிலர் கிராத்த போட்டுகிறாங்க, அல்ஹம்துலில்லா. சிலவங்க நல்ல கசீதாக்களை போட்டுகிறாங்க, பரவாயில்லை. ஆனால் பாவமான மனிதனுடைய இச்சையை உணர்வுகளையும் தூண்டக்கூடிய ஷிர்க்குடைய குஃபுருடைய வார்த்தைகளை கொண்ட இசைக்கு நீ பணம் கொடுக்கிறாயா? இன்ன ஸம் அவல் பஸர் அவல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. கியாமத்துடைய நாளில் கேள்வி இருக்கிறது இதை பற்றி, காதால் எதை கேட்டோம் என்ற கேள்வி இருக்கிறது, பணத்தை இந்த வழியில் செலவழித்தாய், மாதம் 30 ரூபாய் என்ற வருடத்துக்கு இசைக்கு பாடலுக்கு. சகோதரர்களை, இது மாதிரி அதிகமான ஹேண்ட்போன்கள், வாலிபர்களுடைய ஹேண்ட்போன்களுக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு கிராமத்தை எடுத்தா 50 ரூபாய் ரீலோட் ஆகுது. 500 வாலிபர்கள் இருந்தால் அந்த கிராமத்துடைய அந்த பஜாருடைய தொகை எவ்வளவு? பள்ளியில தேவைன்னு சொன்னா, யாராவது முஸ்லீம்கள்ல படிக்கணும்னு சொன்னா, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு சொன்னா, அல்லது மதரசால சில பிள்ளைகளுக்கு பிச்சை எடுக்க வேண்டும். ஆனால் ரீலோடுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய் பெரும் பெரியவர்கள் அல்ல, இளம் பெண்கள், பாடசாலை மாணவிகள், பாடசாலை மாணவர்கள் எதற்கு கொடுக்கின்றார்கள்? இந்த நாட்டிலே 30% ஹேண்ட் போன்களுக்குள்ளே டவுன்லோட் ஆகுவது ஜிபிஆர்எஸின் ஊடாக, மற்ற சேனல்களின் ஊடாக, மற்ற அட்ரஸ்களின் ஊடாக. சகோதரர்களே, ஆபாச காட்சிகள் 30% பள்ளிக்குள்ள தராவிகின்ற வாரது கஷ்டம், குரான் திலாவத்தின் சிரமம், த்ரீ வீல்கள் சந்தி சந்தியாக வாலிபர்கள் இரவு 1 மணி வரைக்கும், மாலை இன்றும் இல்ல, வெயில் இன்றும் இல்ல, மழை இன்றும் இல்ல, எதை பார்க்கிறார்கள்? எதை பார்க்கிறார்கள்? குர்ஆனா படிக்கிறார்கள். இதற்கு பணம் செலவாகிறது. ஒவ்வொரு கிலோபைட்ஸுக்கும், ஒவ்வொரு ஜிபிக்கும் எந்த பணம் இது? யாருடைய பணம்? அருமையான சகோதரர்களே, இந்த ஒவ்வொன்றுக்கும் அருமையிலே கேள்வி இருக்கிறது. சம்பாதித்துட்டு வருவார்கள் சிலர், அவர்களுக்கு இஸ்லாமிய புத்தகங்கள் செல்லுபடியாகாது. சும்மா யோசித்து பாருங்கள், இந்த கொழும்பு மாநகரத்தில் கூட எத்தனை இஸ்லாமிய புக் ஷாப்புகள் இருக்கிறது, இஸ்லாமிக் புக் ஷாப் எத்தனை இருக்கிறது, அடுத்த பக்க சிடி கடைகள் எத்தனை இருக்கிறது, டிவி கேம்ஸ் எத்தனை இருக்கிறது, நெட் கேஃபேகள் எத்தனை இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இவர் டிவிடி எடுத்துக் கொண்டு வருவார் வீட்டுக்கு, பரக்கத் கொண்டு வருகிறார். பரக்கத் வாரது ஆயத்துல் குர்சியில் அல்ல, சிலவங்க கஷ்யர்ல ஆயத்துல் குர்சியை எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமாக, சுத்தமாக, தூக்கம் வந்தா அதிலே சாய்ந்து தூங்கி விடுவார். ஆனா மேல கேபிள் டிவி வேலை செய்யும். வீட்டுக்கு போகும் பொழுது மனைவிக்கு பரிசு, சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு போனார்கள். மனைவிமார்கள் கேட்பார்கள், மாதா நசலத்தில் ஆயா, இன்று என்ன வசனம் குர்ஆன் இறங்கியது, எதை நாம் படித்துக் கொள்வோம் என்று கேட்பார்கள். இன்று என்ன படம் வந்திருக்கிறது, எந்த சீடி புதியது. அன்று பாடசாலையில் ஒரு மாணவன் தூங்கி விழுகிறான். ஏன் தூங்குகிறாய்? இரவேல வாப்ப கொண்டு வந்த டிவிடியை பார்த்து முடிக்கும் பொழுது 1 மணி ஆகிட்டான். தூக்கம் போகாம இருக்குமா? எண்டனால என்ன இறங்குது, சிடி செட்ல என்ன இறங்குது? சகோதரர்களே, மேல பூவை வீசினா கீழே பூ விழும், மேல கல்ல வீசினா கீழே கல்லுதான் விழும். ஒவ்வொரு வீட்டிலேயும் யோசியுங்கள், மகரிபுக்கு பின்னால ஓஃப் நேரங்கள்ல, ஞாயிறு சனிக்கிழமைகள்ல என்ன ஓடுது, என்ன ஓடுது? ரஹமத் எங்க வாரது, பரக்கத் எங்களை இறங்குறது, இறங்க முடியுமா? சும்மா இந்த குளோபல் வில்லேஜ்ல வெளியே வந்து பாருங்க, இந்த ஆகாயத்தை நோக்கி இந்த உலகத்திலிருந்து எண்டனாக்களின் ஊடாக, கேபிள் டிவிகளின் ஊடாக, வெப்சைட்களின் ஊடாக, ஹேண்ட் போன்களின் ஊடாக எது மேல போகுது? இலைஹியஸ் அதுல் கலிமுத்தையீப் வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபா. இன்று சமூகத்தின் ஆக பெரும் அநியாயம் தொலைக்காட்சிக்குள்ளே, டிவி நாடகங்களுக்குள்ளே, சீடிகளுக்குள்ளே, டிராமாக்களுக்குள்ளே. பெண்கள் பைத்தியக்காரிகளை போன்று அழைகிறார்கள். 450 அங்கம், ஒரு அங்கம் கூட மனைவி விடல தொடர் நாடகத்தில். குர்ஆன் எத்தனை ஜூஸ் ஓதினார்கள்? அன்று மகரிபுக்கு பின்னால் குர்ஆனுடைய சத்தத்தை உள்ளடக்கி ஊர்களையும் பஜார்களையும் முழக்கிய முஸ்லிம் வீடுகள் இன்று என்ன சத்தத்தை சுமந்திருக்கிறது, எந்த சத்தத்தை வெளியாக்கிக் கொண்டிருக்கிறது? முழுக்க சினிமா, ஆடல் பாடல். வீட்டிலிருந்து வளர்ற பிள்ளையும் எப்படி வளரும்? அது நான் பின்னால் வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, டிவிடி ஒவ்வொரு நாளும் சீடி ரெக்கையோ செய்யுங்கள். சம்பாதித்துட்டு இதுக்கு செலவழிக்கிறோம், சினிமாக்காரர்களுக்கு செலவழிக்கலாமா? இந்த படங்கள் உம்மத்திலே சமூகத்திலே நல்லதையா வளர்த்து வைத்திருக்கிறது, பண்பாட்டையா தந்திருக்கிறது? இதற்கு பணத்தை கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் புதிதில் புதிதாக. சகோதரர்களே, இந்த பணத்தை பற்றி கியாமத்திலே கேள்வி இருக்கிறது என்பதை மறந்தா செயல்படுகிறோம்? அருமையான சகோதரர்களே, இப்படியாக சிலர் மேகசின்கள் எடுப்பார்கள், அது அசிங்கமானவைகள், ஆபாசங்களை தூண்டக்கூடிய. செய்தி படிப்பதை நான் தவறென்று சொல்லவில்லை, ஆபாசமான மோசமான டீ போல வைக்க முடியாது. மகள் பார்த்தா அநியாயம், மகன் பார்த்தா அநியாயம், அந்த வெட்டம் கெட்ட காட்சிகளை பணம் கொடுத்து வாங்கி மேசையிலே விரித்து வைத்திருக்கிறோமே. இவைகளுக்கெல்லாம் நாளை மறுமையில் பணம் செலவாகியதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும் சகோதரர்களே. இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி, இந்த நெக்கஃபேகள் இருக்கிறது, நல்ல நோக்கத்தில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லாம அல்லாஹ் மிகவும் அரிது. அதிகமான சைப கெஃபேக்குள்ளே பாடசாலை மாணவர்கள் புகுந்து விளையாடுகின்றார்கள். ஏன் இவர்கள், ஒரு சகோதரர் இஸ்லாமிய அமைப்பிலே அவருடைய நெற்கஃபே அமைந்திருக்கிறது, அவர் மோசமான காட்சிகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஒரு நாள் அங்கே சென்ற சமயத்திலே சகோதரர், அந்த நண்பர் என்னிடத்திலே இரண்டு பாதணிகளை காட்டுகிறார். அந்த பாதணிகள் அல்லாவின் மீது சத்தியமாக 9 வயது மாணவருடைய, 8 வயது மாணவருடைய தான் இருக்கும், சின்ன பிள்ளைகள. சகோதரர்களே என்ன செய்தி என்று கேட்டு அவர் சொல்லுகிறார், இவங்க ரெண்டு பேரும் நெட்கஃபேக்கு மாதம் ஒரு நாள் ஒரு வண்ணவருக்கு 60 ரூபாவை கட்டிட்டு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு அவர் வேற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் மோசமான பகுதிகளுக்கு போறாங்க, அடித்து விரட்டினாராம், ஸ்லீப்பரை விட்டுட்டு அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஓடினாங்களாம். அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிள்ளைகள் அல்ல இவர்கள், எமது வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகள். பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு பாக்கெட் மணி 100 ரூபா கொடுக்கிறார், 80 ரூபா கொடுக்கிறார், 50 ரூபா கொடுக்கிறார். மகன் எங்கடா ஸ்கூல் விடுறன்னு பார்த்து கொண்டிருக்கிறது, பாஞ்சி உடனே நெட்கஃபேக்குள்ள போறார். நடுநிலைமையாக யோசியுங்கள், நியாயமாக யோசியுங்கள். வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கிறது, அனைத்து வசதிகளும் இருக்கிறது, ஏன் இந்த மகன் நெட்கஃபேக்குள்ளே போகிறான்? யோசிக்கிறோமா? இதுக்கு ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு மணித்தியாலத்துக்கு 60 ரூபா 100 ரூபாண்டு செலவாகுது. அடுத்த டிவி கேம்ஸுக்கு, கார்ட்டூன் சீரிகளுக்கு, இப்படியாகவெல்லாம் எத்தனை எத்தனை லட்சங்கள் சகோதரர்களே. முஸ்லீம்களுடைய பணம் நன்மைக்கு செலவழித்தால் பரவாயில்லை, இஸ்லாமிய எழுத்துக்கு, இஸ்லாமிய புத்தகங்களுக்கு, இஸ்லாமிய நல்ல ஹதீஸ் கிரந்தங்களுக்கு, இஸ்லாமிய குரானுக்கு இல்லையே, பாவத்திற்கு செலவாகிறது. இப்படி கோலட்டோன்ல ஆரம்பித்தா எங்க போய் இந்த சமூகம் நிற்குது என்று சொன்னால், இன்று சமூகத்தின் பிரதானமான தேவையாக இருக்கிறது. அன்று சினிமா தியேட்டர்களுக்கு சென்றார்கள், இன்று வீட்டுக்குள்ளே ஹோம் தியேட்டரில் டிஜிட்டல் சவுண்டோட, மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம, நாகரிகமான முறையில் அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதற்குரிய ரகசிய ஏற்பாடு. சகோதரர்களே, சலா டைம், சலா ப்ரே, ப்ரேரும் கட்டினா மாஷா அல்லாஹ் அதற்கு நன்மை இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அம்சம் தொழுகை அறை, அது எப்படி வேணுமோ அப்படி அமைத்துக் கொள்ளலாம், ஆடம்பரமாக அல்ல. ஆனால் ஹோம் தியேட்டரை கட்டினால் அதற்கு செலவாகும் கற்கள், கூலி, சிமெண்ட், பேஸ் சவுண்ட் அனைத்துக்கும் பாதத்தை தூக்க முடியாமல் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை கட்டுபவர்கள் மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆக மேன்மையானவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் கேபிள் டிவியை இணைத்துக் கொண்டால் அதுக்கு வேற 400 ரூபா 500 ரூபா மாதம், 2008 இப்பொழுது எவ்வளவு அல்லாஹ் ஆலம். சகோதரர்களே, நியாயமாக யோசித்தால் இந்த நாட்டில் இருக்கிற சேனல் போதாதா எங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள? கேபிள் டிவி எதற்கு? உள்ள குப்பைகளை எல்லாம் குடும்பமாக பார்ப்பதற்கு, உள்ள அசுத்தங்களை எல்லாம் ஃபேமிலியாக உட்கார்ந்து மான மரியாதை இல்லாமல் பார்ப்பதற்கு கேபிள் டிவி. இவைக்கு பணம், இனி வேற பரக்கத், அதுல வேற பஜார்ல லொஸ்ட், எல்லா செக்கும் பிரச்சனை, எல்லா வியாபாரிகளுக்கும் பிரச்சனை. ரஹ்மத் பரக்கத் எதால் வரும் சகோதரர்களே? எதை நாம் மேலே அனுப்புகிறோம் என்பதை யோசியுங்கள். பணத்தை நெருப்பில் கொட்டினால் காரியம் ஆகாது. பூமரம் வளர்க்கிறன்னு சொன்னா அதுக்கு தண்ணியை தான் ஊற்றணும், நெருப்ப போட்டா சரி வராது சகோதரர்களே. இது மாதிரிதான் பணத்தை நாங்க பாவத்தில் செலவழிச்சா அந்த பணத்துடைய பரக்கத் எடுபட்டு போகும். அப்பாசியாக்களுடைய கடைசி கால வரலாற்றை படியுங்கள் சகோதரர்களே. தங்க அறைகளை செய்தார்கள், தங்கம் பூசினாங்க ரூமுக்கு, தங்கத்தை புதைச்சாங்க. புதைச்சிட்டு பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு பஞ்சமே இல்லை, பகதாதுல பஞ்சம் வந்தாலும் நீங்க தங்கத்தை புதைங்க, தோண்டுங்க, தோண்டி வித்தா முழு பஜாருக்கும் கொடுக்கலாம், முழு பகதாதுக்கும் சாப்பாடு போடலாம். ஆனா இவ்வளவுக்கும் என்ன திமிரு ஆட்டினார்கள் தெரியுமா? பாவத்துக்கு எப்படி பணத்தை செலவழித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 4 அறைகளுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் மது மாது, பேலஸ் ரிமோட் கண்ட்ரோல்ல தான் கேட் திறப்படும், ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது படைத்தவனுக்கு தெரியும் சகோதரர்களே. பணத்தை வைத்து பாவம் நடக்குமே ஆனால் பரம்பரைக்கல்ல, அல்லாஹ் பிடித்திழுத்தால். நான் இதை சாபமாக சொல்லவில்லை, படிப்பினையாக சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன். பாவத்திற்கு பணத்தை செலவழித்தால் அந்த பணத்தை அல்லாஹ் இழுத்து விடுவான் சகோதரர்களே. அதற்கு பின்னால் அந்த பெரும் கோடீஸ்வரர்கள், அந்த பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் அல்லாஹ் எப்படி நிலைமையை மாற்றிவிட்டான் என்று சொன்னான். பேரப்பிள்ளைகளுக்கு பரம்பரைக்கு பணம் சேர்த்தவர்களுக்கு அன்றைய ரொட்டிக்கு வழி இல்லாமல் போனது. ஒரு ரொட்டியை விலை பேசினார்கள் ஒரு பெரும் பெரும் பெலசுக்கு. ஒரு பெலச தந்தா ஒரு ரொட்டி தார் என்று சொல்ல வேண்டிய பச்ச நிலை ஏற்பட்டது, பஞ்ச நிலை ஏற்பட்டது. ஏன்? பாவத்திற்கு பணம் போனது, சிறைகளில் அடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சகோதரர்களே, மீசையை கத்தரித்துக் கொள்ள ஒரு கத்தரி கூட இல்லாமல் 15 வருடங்கள் மீசையை வெட்டிக்கொள்ளக்கூடிய வழி கூட அவர்களுக்கு ஏற்படவில்லை. பணத்தை பாவத்தில் செலவழிக்காதீர்கள். சிடிக்கும் நெட்டுக்கும் ஜிபிஆர்எஸுக்கும் செலவழிப்போமே, ஆனால் பணத்தை தந்த ரப்புல் ஆலமீன் இழுத்து விட்டால் மிக கை சேதமான நிலை ஏற்படும் சகோதரர்களே. எனவே பணம் இந்த மீடியாவின் நல்ல பகுதிக்கு செல்வதில்லை, பாவமான பகுதிக்கு வெறும் தொகை பணம் செல்கிறது. இது மிக ஆபத்தான முஸ்லிம்களுக்கு. அதே போன்று இரண்டாவது சகோதரர்களே, அறிவு. அறிவு அதை இஸ்லாம் மிகவும் வரவேற்றது. அறிவில்லாத மார்க்கம் அல்ல இஸ்லாம், அறிவை உலகத்திற்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். முதலாவது மேற்கத்திய கலாச்சார ஐரோப்பாவுக்கு முதல் வைத்தியர் தயாரானது ஸ்பெயினில் இருந்தான். ராஜாவுடைய வைத்தியர் அவரை தயாரித்து கொடுத்தது முஸ்லிம் பல்கலைக்கழகங்கள். முஸ்லிம்களுடைய ஞாபக சக்தியோடு யாருக்கும் போட்டி போடாமல் முடியாமல் போனது. முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புக்குள்ளே இடம் பிடிக்க முடியாமல் போனது அந்நியர்களுக்கு. ஒரு காலம் இருந்ததே அறிவு என்றால் முஸ்லிம்கள் தான் அதன் அடித்தளம், அஸ்திவாரம். அதனால் தான் குர்ஆன் கூட நூன் வல்கலம் என்றது. எழுதுகோளின் மீது சத்தியம், பேனா. ரப்பி ஜிதினி இல்மா, அறிவை கூட்டித்தாயா அல்லாஹ் என்று கேட்க சொன்ன மார்க்கம் ஒன்றே ஒன்று இஸ்லாம். இன்று அறிவுக்கும் முஸ்லிம்களுக்கும் முகவரி தொடர்பு இல்லாமல் போய்விட்டது, அட்ரஸே இல்லாமல் போயிற்று. என்ன நடந்தது சகோதரர்களே? எமது பிள்ளைகள் சிறைச்சாலைகளில், சில சிறைச்சாலைகளில் முஸ்லிம்கள் 27% இருக்கிறார்கள், யூனிவர்சிட்டியில 2%, 2.5%. என்ன நடக்குது? ஸ்கூலுக்கு ஏசி வேலல்ல, டீச்சர்ஸ் மாருக்கு ஏசி வேலல்ல, பிரின்சிபலுக்கு ஏசி வேலல்ல. எங்களோட வீட்டு சூழலை பாருங்கள். உம்மா சத்தம் போடுவா, மகன் படி படி. இவ படம் பார்க்கணும், மகன் படிக்கணும். என்ன நியாயம்? மலக்கா பிள்ளை, பிள்ளை படிக்கணும், இவங்க படங்களை பார்க்க வேண்டும். இவளோட ரிமோட் கண்ட்ரோல் கையில, புள்ளையோட கையில நூறானி காயிதா, குர்ஆன் ஓதுமா? அந்நியர்கள் சென்ற வருடம் ஓ லெவல் எக்ஸாம்ல ஒரு அந்நிய பெண்மணி அவ சொல்றான், டிவி 6 மாசம் நான் துறக்கல, 6 மாசம் டிவி அவ துறக்கல. யார் இது? ஃபாத்திமா அல்ல, மரியம் அல்ல, ஹஃப்ஸா அல்ல, அந்நிய வீட்டில். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொன்னார்கள் அன்று இது ஷைத்தான் பட்டி. சொன்னார்கள் உலமாக்களுக்கு புத்தி இல்லை, டிவியால் தொலைக்காட்சியால் எதை உருவாக்கி இருக்கிறீர்கள் சகோதரர்களே? டிவியை கண்டுபிடித்த நாடே சொல்லுகிறது இது இடியட் பாக்ஸ், மனிதனை பைத்தியக்காரனாக மாற்றும் பெட்டி. 65 வயது ஆச்சும்மா ரிமோட் கண்ட்ரோலோட கார்ட்டூன் பார்த்துக் கொண்டிருக்கிறார், பைத்தியமா இல்லையா? இந்த பெண்ணுக்கும் கார்ட்டூனுக்கும் என்ன சம்பந்தம்? அருமையான சகோதரர்களை, ஒரு அந்நிய வைத்தியர் சொல்லுகிறார், அவர் அவர்கள் லேப்டாப்பை வீட்டுக்குள்ள கொண்டு போறது இல்லையாம், பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காக வேண்டி. அந்நிய பேரண்ட்ஸ் மீட்டிங், நான் ஏன் இது அந்நியர்களை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படியான கட்டம் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்நிய பாடசாலை பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்றா, உங்களோட வீட்டில் நீங்க டிவியை வச்சுக்கொண்டு உள்ள சேனல் எல்லாம் வச்சுக்கொண்டு உங்களோட பிள்ளைய டாக்டர் ஆக்குங்கோ, இன்ஜினியர் ஆக்குங்கோடா, இது நடக்க போற விஷயம் இல்லை, இது நடக்க முடியாது. பிள்ளைகளோட தலை இருக்கிறது தானே இதுல கெபாசிட்டி சகோதரர்களை. இது வந்து தங்கம் நிறுக்கும் தராசியை போல, இதுல யானையை நிறுத்தா நிறுக்கேலுமா? இரவு முழுக்க டொம்மெஞ்சரி, பென்டென் சகோதரர்களை, கார்ட்டூன்கள், இது முஸ்லிம் சமூகத்துக்கு மிக ஆபத்தானது. இந்த டிஸ்னி வேர்ல்ட் இது போன்ற கார்ட்டூன்களை தயாரித்திருக்கும் விதங்கள் மிக தெளிவான ஆராய்ச்சிகளின் ஊடாக இருக்கிறது. அதில் SEX ஐ தவிர வேறு எதுவுமே இல்லை. பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள், பிள்ளைகளுடைய அறிவு அப்படியே மங்கி போகும் ஒரு சேவை அது, அது நல்லதல்ல. இரவு முழுக்க சினிமாவையும் கார்ட்டூனையும் கிரிக்கெட் மேட்சையும் பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா இந்த கெப்பாசிட்டியில எங்க எடுக்கிற படிப்பை எல்லாம் ரிஜெக்ட், எல்லாம் டீபோர்ட் ஆகுதே. கேளாதே. இரவு ஒரு மணி வரைக்கும், இரவு 12 மணி வரைக்கும் புள்ள படிக்கிற புள்ள. அருமையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களோட சமூகம் டிவியோட மாணவ மாணவிகள் இணைந்து பிணைந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஸ்டாட்டிஸ்டிக் செய்தார்கள், புள்ளி விவரப்படுத்தினார்கள். ரமலான் மாதத்தில் எங்கட மாணவ மாணவிகள் எவ்வளவு டிவியோட தொடர்பா இருக்கிறார்கள், எதுவெல்லாம் செய்கிறார்கள் டிவியோட சேர்ந்து. அருமையான சகோதரர்களே, கட்டி பாதுகாக்க வேண்டிய செல்வங்கள் பிள்ளைகள், அவர்களை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதே. எங்கட பிள்ளைய வச்சு நாங்க பெருமடிக்கிற இதுல டிவி கேம்ல பாயிண்ட்ஸ் எடுத்தாராம், பாயிண்ட்ஸ் பொறிக்கவா முடியும்? ரமலான்ல 25,000 பாயிண்ட்ஸ், 40,000 பாயிண்ட்ஸ். அடுத்தவர்களுடைய பிள்ளைகள் விமான ஓட்டிகள், பைலட், இவர் டிவியில பைலட் கேம்ஸ்ல. இதுதான் எமக்கு கிடைத்த பரிசு. அருமையான சகோதரர்களே, தினம் தோறும் 1 முதல் 3 மணித்தியாலம், கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம், 3 hours, 3 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக டிவி பார்க்கக்கூடிய மாணவர்கள் 88% அந்த கிராமத்துக்குள்ள, முஸ்லிம் கிராமம். கிராமம் எதுன்ற செய்தி தேவையில்ல, ஆனா செய்தி உண்மையானது. பப்ளிக்கா இஷ்யூ பண்ணாங்க இதை. 90% மாணவிகள், மாணவிகளை நீங்கள் லேசாக நினைக்காதீர்கள், மாணவர்களை விட பல மடங்கு பயங்கரமான சோதனைகளுக்குள்ளே எமது இளம் யுவதிகள் பெண்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, டிவி நாடகங்களை பார்ப்பவர்கள் 19% மாணவர்கள், 20% மாணவிகள். குடும்ப சகிதம் டிவி பார்த்தல், தமிழ் படங்களை பார்த்தல் 77% மாணவர்கள், 70% மாணவிகள். குடும்ப சகிதம் டிவி பார்த்தல் சகோதரர்களை 73% மாணவர்கள், 63% மாணவிகள். சீடி படங்களை பெறும் விதம் இப்படியாக யோசித்தா சகோதரர்களே, 18 வயது முஸ்லிம் மாணவி தற்கொலை. காரணம் என்ன? சினிமால பார்த்தது மாதிரி வாழ பார்த்தா, 2 வயதுல தோல்வி. அந்த சினிமாவுக்கு இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு கல்ச்சரல் இருக்கிறது. அவர்கள் ஒரு எய்ம் வைத்து, விஷன் வைத்து முன்னேறுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த காதல் என்ற நோய், இந்த தொடர்பு என்ற நோய் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ளும் பரவ வேண்டும், அதற்காக வேண்டி கொலைகள் நடக்க வேண்டும், அதற்காக வேண்டி தன்னை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஏன்? நவமணி பத்திரிகையிலே 28 ஏப்ரல் மாதம், 16 வயதும் ஒரு மாணவி தன்னுடைய தாயையும் தந்தையும், தன்னுடைய கள்ள தொடர்புள்ளவனை அழைத்து SMS பண்ணி அழைத்து தூக்க மருந்தை கொடுத்து சித்திரவதை செய்து வெட்டி அறிந்தாலே சினிமாவை போன்று வாழ பார்க்கிறார்கள் பெண்கள், இளம் பெண்கள். இது முஸ்லிம்களுக்கு பொருந்துமா? அல்லாஹ்தான் பொருந்திக் கொள்வானா? சீ என்று சொல்லக்கூடாத தாய் தந்தைமார்களின் முகத்தில் கரிபூசும் பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்குகிறோம்? எதனால் உருவாகிறார்கள்? எமது வீடுகள் நல்ல வீடுகள் தானே? நாம் பள்ளியில் நின்று தொழுபவர்கள் தானே? எமது பெண் பிள்ளைகள் ஏன் இப்படி மானம் மரியாதை இழக்கும் நிலைமை கூறுவானார்கள்? சகோதரர்களே, பிசிக்கல் என்வாயன்மெண்ட்ல உள்ள பிரச்சனை, இந்த ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட்ல உள்ள பிரச்சனை. எங்களோட பிசிக்கல் சரி, ஸ்பிரிச்சுவல் பழுதாகி விட்டது. எங்களோட பாடி சரி, எங்களோட ரூஹு பழுது. எங்களோட வீட்டில டைல்ஸ் சரி, அட்டாச் சரி, கம்ஃபர்ட் பாடிக்கு, ரூஹுக்கு என்ன? சுத்தா சுத்தம் எல்லாம் அசுத்தமெல்லாம் காதாலையும் கண்ணாலையும் சிந்தனாலயம் எங்க பிள்ளைகள் உள்வாங்கிறாங்க. அதனால 18 வயது மாணவி தற்கொலை செய்து கொள்றான். இந்த சபையில யாருக்காவது தற்கொலை செய்து கொள்ள நினைவு வருகிறதா? முடியுமா இதை? ஏன் இப்படி ஒரு முஸ்லிம் மாணவி இந்த நிலைக்கு வருகிறார்? கொடுக்கிற காட்சி அப்படி, பார்க்கிற பிலிம் அப்படி. உம்மாவை எதிர்த்தாலும், பாப்பாவை எதிர்த்தாலும், யாரு தடையாக வந்தாலும், அவனை அடையவில்லை என்றால் நான் வாழ்வதில்லை. இந்த கலாச்சாரம் இந்த சினிமாக்களுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது, இது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தா பிள்ளைகள படிப்பு வீதம் எங்க இருக்கும் சகோதரர்களே? படிப்பு தேவையில்லையா எங்க சமூகத்துக்கு? எந்தெந்த கல்வி சம்பந்தமான ஒவ்வொரு போஸ்ட்லையும் முஸ்லிம்கள் நிற்பது கடமை, அந்த இடத்தில் இருந்தே ஆக வேண்டும். அது நான் விளங்கப்படுத்தி பேசவரல்ல. அருமையான சகோதரர்களே, இந்த மாபெரும் கடமை இருக்க பிள்ளைகள் மாணவர்களுடைய நிலைமை என்ன? படிக்கிற மாணவர் 10 மாணவர்கள் எடுத்தா, அதுல அவங்களோட பொக்கெட் எடுத்தா, அதாவது அவங்களோட பேஸ் எடுத்தா, அந்த பேஸ்ல சினிமாக்காரர்கள போட்டோ, முடிய வெட்டிக்கிறது கோயில் மாறி. ஏன் இது? நாங்க ஒரு கொத்துபால இதை திருத்தலாது. இவங்கட காட்சி வருடா வருடமா பாக்குறது, பிளேயர் அப்படி, நடிகன் அப்படி, இதெல்லாம் உள்வாங்கிகள் சொல்றோமே, கண்ணால காதால இதெல்லாம் உள்ளுக்கு போய் பதியுது.
ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் இந்த இளைஞனுக்கு விருப்பமில்லை. எந்த ரசூலுல்லாஹ் உயிரை கொடுத்தார்களோ உயிரையும் கொடுக்க தயாரானார்களோ இந்த இஸ்தாத்துக்காக வேண்டி. அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரினசன்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று சொன்னால் கார்ட்டூன் வரைந்தால் நாம் போர்க்கொடி தூக்குகிறோம், நாமே இனசன்ஸ் ஆஃப் முஸ்லீமை போன்று நடந்து கொள்கிறோமே, இது நியாயமா? எங்கட வாலிபர்கள முடியை பாருங்க, கை நீக்கிற சேனை பாருங்க, கழுத்தில் இருக்கிற அந்த சேனை பாருங்க, எங்கிருந்து வந்தது? அப்பா உடுத்தாரா? அத்தனையும் இறக்குமதி செய்யப்படுகிறது இதன் ஊடாக. இதை பார்க்கிறாங்க பிள்ளைகள். இப்ப படிப்புல ஆசிரியர் மாறி முன்னோர் ஆசையும் இல்ல, நபிய மாறி வாழணும் என்ற ஆசையும் இல்ல, நடிகனை போரி பட்டு மாய்வோம் என்ற கொள்கையில முஸ்லீம் வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்த ரிசல்ட் இதைத்தான் சொல்லுது சகோதரர்களே. அதில் என் குறிப்பா சிடி படங்களை பெறும் விதம் இருக்கிறது தானே, இது மிக ஆபத்தானது. சில மாணவர்கள் லஞ்ச் பாக்ஸ் வச்சு சிடியை ஷூ பண்றாங்க. சில ஸ்கூல் சர்வீஸ், நான் அனைவரையும் குறையாக சொல்லல, அப்படி இருந்தால் தவிர்க்கப்பட வேண்டும். ஸ்கூல் சர்வீஸ் டிரைவர் மார் பின்னால சீட்டுக்கு சிடி ஷூ பண்றாங்க, மிக ஆபத்தான சிடி. சென்ற வாரம் ஒரு பாடசாலையில் நான் குறை சொல்வதற்கல்ல சகோதரர்களே, 7ஆம் ஆண்டு மாணவிகள் மிக மோசமான காட்சிகளை பார்த்து அகப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் இவர்களுக்கு சிடி பாருங்க, சிடி கடைகள்ல மெம்பர்ஸ் ஆகிறாங்க. 22% மெம்பர்ஸ் சிடி கடையில சொந்தமா பெறாங்க. டெலிபோன் நம்பர் கொடுத்து ஐடென்டிட்டியை கொடுத்து அவர் பதிவு ஏதாவது ஒன்று வந்தா கோல் வந்துடும் அவருக்கு, முஸ்லீம் மாணவிக்கு. 28% மாணவிகள், 22% மாணவர்கள் அப்படி அங்கத்துவர் மெம்பர்ஸ் ஆகிறாங்க. நண்பர்களின் ஊடாக சிடிகளை பெறாங்க. அதான் நான் சொன்ன லஞ்ச் பாக்ஸுக்குள்ளுக்கு, ஹோம்ஒர்க் புக்குக்குள்ள, எக்ஸசைஸ் புக்குக்குள்ள, பேகுக்குள்ள வச்சு கொடுக்கப்படுது சிடிகள். சிடி விற்பனை நிலையங்களில் போய் டிரெக்டா ஸ்கூல் விட்டு வரக்கொலை, டியூஷன் போய் வரக்கொலை போய் வாங்குறாங்க. சகோதரர்களை என்ன ஏறும் பிள்ளைக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா கொத்துபா கேட்டோம் அல்ல, ஏதாவது ஒன்று எடுக்கணுமே, நாங்க என்ன செய்வது இந்த நிலையில்? என்ன எந்த 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 தொங்கலுக்கு போய் இந்த வாலிபர்கள் நிற்பார்கள்? பாவம் இவர்கள், இவர்கள் ஒன்றும் தெரியாம எமது கையை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அன்று நினைத்த 1980 பிள்ளை வளர்த்தது போன்று இன்று பிள்ளை வளர்க்க முடியாது. 1990 யோசித்தது போன்று இன்று யோசிக்க முடியாது. 2013 இருக்கிறோம், 2000 millennium எல்லாம் பாஸ் ஆகி இருக்கிறோம். அன்று யோசித்த மாதிரி இன்று யோசிக்க முடியாது. போலிங் பிச் பெட்டிங் பிச் நல்ல வித்தியாசம் தெரியும் சமூகத்திற்கு, டாஸ் பண்ணினோன்னே சொல்லுவார்கள். பிள்ளையை வளர்க்கிறதுக்குள்ள மைதானம் என்ன, எப்படி கட்டுப்பாடாக வளர்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த பிள்ளைகள்கிட்ட நல்ல மெமரி இருக்கிறது, நல்ல விளக்க சக்தி இருக்கிறது, எல்லாம் பால்பட்டு போகிறதே. மதரசால உதர மாணவர்களை பாருங்க, 9 மாதத்துல குர்ஆன பாடமாக்குறாங்க. என்ன காரணம்? அதே ஞாபக சக்தி எங்கட மாணவனுக்கு இல்லையா, மகனுக்கு இல்லையா? எல்லாம் ஸ்பாயில் ஆகுது சகோதரர்களே. இந்த செக்ஷனால, இந்த மோசமான பகுதியால நாங்க எடுத்துக்கிற சைடு அப்படி. அதே மாதிரி மூணாவது நான் சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே, மான மரியாதை ஒழுக்கம் பண்பாடுக்கு நல்ல இஸ்லாம் என்று சொன்னாவே ஒழுக்கத்துடைய அர்த்தம் தான். சலாமத், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் என்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற மெசேஜ். அவர் வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னால் என்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னலிகுல்லி தீனின் ஹுலுகா வ ஹுலுகுல் இஸ்லாம் அல் ஹயா. ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் பண்பாடு இருக்கிறது, ஒரு நல்ல சிறந்த குணம் இருக்கிறது. இஸ்லாத்தின் குணமே வெட்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமூகத்துக்கு வெட்கம் எங்கே போனது? குடும்பமாக, ஃபேமிலி ஃபேமிலியாக, கணவன் மனைவியின் வித்தியாசம் இல்லாம எந்த மோசமான காட்சிகள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அத்தனையும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டதே கண்ணியமானவர்களே. இனி எங்கே மானம் மரியாதை பாதுகாக்கப்படுவது, ஒழுக்கங்கள் பாதுகாக்கப்படுவது? அருமையான சகோதரர்களே, 3 நேரங்கள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, பாலிகாகாத ஏர்லி சைல்டு வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும், பாலிகாகாத சிறிய பிள்ளைகள் 3 நேரம் தாயின் தந்தையின் அறைக்குள்ளே செல்வது, சலாம் இல்லாமல் செல்வது தடுக்கப்படுகிறது குர்ஆனிலே. தொழுக கடமை இல்லை, அந்த பிள்ளைக்கு நோன்பு கடமை இல்லை, ஆனால் 3 நேரம் உம்மா வாப்பாட ரூமுக்கு சலாம் இல்லாம போக இயலாது. வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும் மின் கபில் ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஹீன தலாவுன ஸியாபக்கும் மின் அத்-தஹீரா வ மின் பாதி ஸலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால சுபஹுக்கு முன்னால பகல் கைலூலா, பகல் ரெஸ்ட் எடுக்கிறோமே, இந்த நேரத்துல எங்கட சொந்த பிள்ளை, பெரிய பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளை, பாலிகாகாத பிள்ளை ரூமுக்குள்ள வர பார்க்கிறார். சலாம் சொல்வதை குர்ஆன் கடமையாக்கி இருக்கிறது. சூரத்து 100ல டிரான்ஸ்லேட்ல பாருங்க இந்த ஆயத்தை. அருமையான சகோதரர்களே, ஏன் இந்த சட்டம்? தவறியாவது அறையில் இருக்கக்கூடிய மோசமான நிலைமைகளை கண்டுவிடக்கூடாது. இந்த சின்ன பிள்ளை, நாங்கள் நினைக்கிறோம் எங்கட பிள்ளையிட முன்னுக்கு பேசுற பேச்சு பார்க்கிற காட்சி எல்லாம் மறந்துடுது என்று, இல்ல, எல்லாம் பதிவாகுது, எல்லாம் அதுக்குள்ளே ஏறுது. இதைத்தான் கார்ட்டூனை கூட தடை செய்ய சொல்றது. பதிவாகும், பின்னால வேலை செய்யும். சகோதரர்களே, தரைக்கே இந்த சட்டம், அறைக்கே இந்த சட்டம். வீட்டில் இருக்கிற திரைக்கு, டிவிக்கு, குடும்பத்தோடு உட்கார்ந்து பக்கோடாவையும் வைத்துக்கொண்டு ஷோட்டீட்ஸையும் வைத்துக்கொண்டு எல்லாம் ரிமோட்டை மாத்துறோமே, மனசாட்சியோட பேசுவோம். இன்றைக்கு செய்தியை கூட ஒரு கண்ணியமான குடும்ப அம்மா வாப்பா எல்லாம் உட்கார்ந்து பார்க்கலாமா? மற்றதெல்லாம் விட்டுடுவோம். கிரிக்கெட் மேட்ச் ஓடுவோம், நாடகத்தோடுவோம், சினிமா ஓடுவோம். ஒரு செய்தி அதுல போற விளம்பரங்களை என்ன பாடுபடுத்துகிறது இந்த சமூகத்தை? குர்ஆன்ல அல்லாஹ் உம்மா வாப்பாக்கே இந்த சட்டத்தை போட்டுகிறான். போற திரைக்கு, டிவிக்கு என்ன சட்டம் போடுறது? அதனால சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பண்பாடு ஒழுக்கத்தை பிள்ளைகள்கிட்ட உருவாக்குறேன்னு சொன்னா ஆன்மீக ஒரு சூழல், நல்ல சுத்தமான ஒரு சூழல் தேவை. அதனாலதான் இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்கும் இந்த ஹேண்ட்போனும் மிக பயங்கரமான நிலைக்கு சமூகத்தை துண்டு துண்டாக்குது. சகோதரர்களே, திருமணம் முடித்த மனைவி கணவன் அனுப்புற பணத்திலிருந்தான் பில் கட்டுறான் டெலிஃபோன் இந்த நெட்டுக்கு. அதுல வேற ஸ்கைப் எடுத்து கொடுத்துருக்க கணவனோட பேச சொல்லி. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? ஃபேஸ்புக்ல போட்டோ இஷ்யூ ஆகியது. அந்த இஷ்யூ ஆன போட்டோ என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு பிள்ளையோட அவ சொல்றா இவ்வளவுக்கும் கணவன் கட்டும் பணத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ சொல்றா, நான் ஒரு விதவை, நான் டிவோர்ஸ் ஆகிறேன், என்னை யாராவது வாழ வைத்திருக்கிறார்களா, வாழ வைக்க தயாராக இருக்கிறார்களா? எதை கேட்கிறாள் இந்த பெண்? அதுல வேற இஸ்லாமிய ஆடையோட கணவன் கட்டும் பணத்துல பில் கட்டுறா. அருமையான சகோதரர்களே, உயர பார்த்து கொண்டு குடும்பம் செய்ய இயலாது, மனைவியை பாதுகாக்க இயலாது. மகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிற ஹேண்ட்போன், டியூஷன் போறா, ஹேண்ட்போனுக்குள்ள போக்கொலே, பஸ்ல ஏறினத்துக்கு பின்னால அந்த போன்ல சிம் மாறுது, திரும்ப பஸ்ஸுக்கு ஏறும் பொழுது சிம் சரியாகுது. இப்படி குறையாக பார்க்க சொல்லல, விழிப்போடு இருக்க சொல்கிறோம், விழிப்போடு இருக்க சொல்கிறோம். மிக பயங்கரமான நிகழ்வுகள் சமூகத்திலே. சகோதரர்களே, எங்கட மாணவர்களுக்கு, எங்கட இளம் பெண்களுக்கு ஃபேஸ்புக் இல்லண்டா என்னமோ வாழ்க்கையே பறிபோயிற்று. அமெரிக்காட அதிபர் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லியிருந்தார் 2011ல் த கம்ப்யூட்டர் டுடே என்ற மேகசின்ல டிசம்பர் மாதத்தில் இந்த செய்தி வெளியானது. அவர் சொல்றாரு, நான் சொல்லும் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது. யாரு சொல்றது, யாருக்கு சொல்றது, எந்த நாடு சொல்லுது, எந்த நாட்டினுடைய அதிபர் சொல்றாரு? அவர் நாட்டுக்கு அதிபராக இருந்தாலும் பிள்ளைக்கு வாப்பா தானே. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கடை இருந்தா பிள்ளைய மறக்கிறதுக்கு போதும், வேற ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. எங்க போய் நின்ற என் மகள் இப்படி செய்வாளான்னு கடைசிக்கு கேட்கறதல்ல கேள்வி. அருமையான சகோதரர்களே, வளர்க்கும் பொழுது மரம் வளர்க்கிற மாதிரி பிள்ளைய பாதுகாக்க இயலாது, மரம் வளர்க்கிற மாதிரி குடும்பத்தை பாதுகாக்க இயலாது. அதற்குரிய முறை இருக்கிறது, இஸ்லாம் வகுத்திருக்கிறது, அதை பேண வேண்டும். பிள்ளைகள் இந்த விடயங்களை உள்வாங்குகிறார்கள், அவர்களுக்கு அவருடைய மனதிலே பதிவாகிறது, பின்னால் அது வெளியாகிறது. இந்த ஆபத்து இருக்கிறது. அபு அலி முகமது சொல்லக்கூடிய பெரும் ஒரு பேச்சாளர் சொல்லுகின்றார், இதை சொல்லி முடிக்கிறேன் சகோதரர்களே. அவர் சொல்லுகின்றார், ஒரு பெரும் அரபி வாலிபர், அரபிகள் இந்த நெட்டுக்குள்ள புகுந்து விளையாடுறாங்க சகோதரர்களே. 42 மில்லியன் அரபிகள், சவுதியை சேர்ந்தவர்கள் வாலிபர்கள் ஃபேஸ்புக்குள்ள நுழைஞ்சுகிறாங்க. மாஷால்லா, தாவா இஸ்லாம்டா பரவாயில்லை, என்ன செய்யறாங்க, எதை செய்கிறார்கள்? அருமையானவர்களே, அதில் ஒரு வாலிபர் இவரை சந்திக்கிறார், பெருமாளி மஹமூது மிஸ்ரி என்ற பெரியார், பெருமாளி அழுதொண்டு கவலையோடு என்னாண்டு கேட்டு அவர் சொல்லுகிறார், என்னுடைய பழைய வாழ்க்கை மிக பயங்கரமாக ஓடியது, பாவத்துக்குள்ளே நுழைந்தேன், உள்ள அட்டகாசங்களை எல்லாம் செய்தேன், எனது குடும்பம், எனது ஒரு மனைவி, எனது ஒரு பிள்ளை, இவர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன், விடுதி கலியாட்ட விடுதிகளுக்கெல்லாம் ஏறுவேன், இறுதியிலே நைட்ல வரும் பொழுது ஒரு சீடியோடு வருவேன் சொல்லுகிறார். அன்றொரு சீடியையும் எடுத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு வருகிறேன். அந்த வாலிபர் சொல்லுகிறார், இந்த சீடியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், இஸ்தஹி பிஹி ஷைத்தான், ஷைத்தான் கூட அதை பார்ப்பதற்கு வெட்கப்படுவான். நஹுது பில்லா, அரபியிடம் முஸ்லிமிடம் சொல்லுகிறார். வந்தார், அந்த அறைக்குள் சென்றார், மனைவி மக்கள் தூங்கியிருக்க இவர் மதுவையும் வைத்துக் கொண்டு அந்த மோசமான சீடியை இயக்கினார். காட்சிகள் ஓடத் தொடங்கியது, மெய்மறந்து போனார், பாவமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் திடீரென அவர் எதிர்பார்க்கவில்லை, கதவை அடைத்திருக்கிறார் என்பதாக நினைத்தார், கதவு மூடிப்பட்டில்லை சகோதரர்கள். அந்த சின்ன புள்ள முன்னால வந்து நின்றுச்சு, அந்த 5 வயசு புள்ள. அந்த பிள்ளை இந்த தந்தை பார்க்கும் காட்சிகளை கண்டுவிட்டது. அந்த பிள்ளை ஓவென்று அழுது ஐபுன் அலைக்கையாவாலிதி இத்தகில்லா வாப்பா உங்களுக்கு வெட்டமில்லையா, இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் வாப்பான்னு சொல்லி சந்த பிள்ளை. அந்த வார்த்தையை கேட்டோன் இவருக்கு ஒரு வெக்கம் பயம், இந்த பிள்ளையிட கண்ணை நான் மாட்டிட்டேனே என்ற ஏக்கம், அந்த இடத்துல நிற்க முடியாது, அந்த பிள்ளையின் அழுகையை கேட்க முடியாது. வேகமாக வெளியேறினார். எங்கே செல்வது? பாதையில் அழிந்து கொண்டிருக்கிறார். சுபகுடைய சத்தம் அதான் கேட்கிறது. அவர் சொல்லுகிறார், அன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நான் பள்ளிக்குள் செல்கிறேன், என்னை சுத்தம் செய்கிறேன், நான் தொழுகைக்கு போய் சேர்ந்தேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதினார்கள். அதற்கு பின்னால் அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அந்த ஆயத்தை அவர் சொல்லுகிறார், எனக்கென்றே அல்லாஹ் அவருடைய வாயிலிருந்து வெளியாக்கி நான் போடும். அவர் ஓதுகின்றார், அரபிக்கு குர்ஆன் தெரியும், குர்ஆனின் பக்கம் சாயவில்லை. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சுபகுடைய நேரம் கேட்கிறார், அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படும் நேரம் இந்த மூமின்களுக்கு இன்னும் வரவில்லையா என்பதாக கேட்ட நேரத்திலே அவர் அல்லாஹ்வே என்னிடம் கேட்பது போன்று அவர் சொல்லுகிறார், நான் தௌபா செய்து விழுந்தேன் யா அல்லாஹ், விழுந்தேன், அல்லாஹ்வே வந்துவிட்டேன், நான் உன்னிடத்திலே வந்துவிட்டேன், என்னை மன்னி என்பதாக கதறி அழுதேன். அவர் சொல்லுகிறார், தொழுகையை முடித்தேன், வீட்டுக்குள் செல்ல முடியாது, நல்ல நண்பர் ஒருவர் இருந்தார், அவரிடம் சென்றேன், மாலை வரைக்கும் நின்றேன், மாலையிலே இந்த செய்தியை சொன்னேன். சொல்லும் பொழுது அவர் சொன்னாரே, அல்லாஹ் உன்னை பாதுகாத்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு நல்லது பக்கம் காட்டி தந்திருக்கிறான், நீ இப்ப வீட்டுக்கு போய் குடும்பத்தோட சந்தோஷமாக இரு, ஒரு சின்ன பிள்ளையை வச்சு அல்லாஹ் உன் சொர்க்கத்துடைய கதவை திறந்துட்டு இருக்கிறான், நீ இதற்கு பின்னால பாவம் செய்யாதே, அல்லாஹ்வை புகழ்ந்து கொள். இந்த சின்ன பிள்ளை வந்து நின்ற இடத்துல மலக்குள் மவுத் வந்திருந்தா என்ன என்பதை யோசித்து பார். இதைத்தான் நாங்களும் யோசிக்கணும். மகண்ட போன்ல இருந்து வாப்ப பார்த்துட்டா, நான பார்த்துட்டா, தம்பி பார்த்துட்டா, எந்த பாஸ்வேர்டு போட்டிருந்தாலும் அந்த பாஸ்வேர்டுக்கு பின்னாலே அல்லாஹுக்கு தெரியும். சகோதரர்களே, மை கம்ப்யூட்டர், மை புக், மை லெப் எதுவாக இருக்கலாம், உள்ளே என்ன இருப்பது என்பது அல்லாஹுக்கு தெரியும். யாரும் கண்டுவிட்டால் அல்ல, அல்லாஹ் கண்டுவிட்டால் மலக்குள் மௌத் வந்துவிட்டா. முஸ்லிம் வாலிபர் சினிமாவை பார்த்தா, இதை பார்த்தாரு அல்லாஹ் ஆலம், அறைய மூடிக்கொண்டு ஹெட்செட் அடித்துக் கொண்டு பார்த்தாரு, காலையில கதவை தட்டினா திறக்க முடியாது, உடைத்து பார்த்தால் காது ரெண்டு ரத்தம் வருகிறது, உடம்புல உயிர் போயிருக்கிறது, மையத்தில் 17 வயது முஸ்லிம் வாலிபர், எதை பார்த்தாரோ அல்லாஹு அக்பர். இதை பயப்பட வேண்டும், மௌத்து வந்துச்சு என்று சொன்னால் என்ன செய்வது, இதைத்தான் அவர் சொன்னார். அந்த சந்தோஷத்தில் இவர் வீட்டுக்கு போனார், குடும்பத்தோடு ஒரு மனிதராக வாழ்வோம் என்ற போனா. அங்க பெரும் சபை நின்றிக்கு மக்கள் இருக்கிறாங்க, வேகமாக வீட்டுக்குள்ள போறாரு, மனைவி அழுகிறா, நான் உங்களை எங்க தேடுவேன், இவர் நினைச்சா பழைய பாவமான இடத்துக்கு தான் போயிருக்கிறது. அவர் சொல்லி முடிச்சார், இதுதான் நடந்துச்சு, எனக்கு இப்படியான நிலைமை வந்துச்சு, நான் தௌபா செஞ்சு மனிதனா வந்திருக்கிறேன். எப்ப அந்த மனைவி அந்த வார்த்தையை கேட்டாவோ அதற்கு பின்னால் அவர் சொன்னா, எந்த புள்ள உங்களை நேத்து அல்லாஹ் பயப்படுங்க வாப்பான்னு சொல்லி அந்த நீங்க மோசமான இடத்திலிருந்து நல்லதை பக்கம் கொண்டு வந்துட்டாவோ, எந்த புள்ள உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டுச்சோ, எந்த புள்ள உங்களை நரக வாயிலிருந்து சொருக்க வாயில காட்டி தந்துச்சோ, அந்த பிள்ளை அல்லாஹ் இன்று காலையில் எடுத்து விட்டான், அது மௌத்தாகி விட்டது, அதை அடக்கி விட்டோம் என்பதாக சொல்லி அழுதார். சகோதரர்களை அவர் சொல்லுகிறார், ஐபுன் அலைக்க யா வாலிதி, அந்த பிள்ளை பேசிய இறுதி வார்த்தை எனது காதுக்குள் என்றுமே முழங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால் நான் பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன். சகோதரர்களை நாமும் யோசிப்போம், எங்களை சிடி புக்கை யோசிப்போம், ரெக்கை யோசிப்போம், ஹேண்ட்போனை யோசிப்போம், மோசம் இருந்தா துவாவோடு அழித்து விடுவோம், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், நல்லதின் பக்கம் மீடியாக பாவிப்போம். வல்ல நாய் நல்லா நம்மளைவருக்கு நல்ல ஒரு புரிவானாக, தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து விடையா அல்லா, உண்மையான தக்வாதாரிகளை வளர்ச்சி செய்யா அல்லா, மோசமான நேரத்தில் உயிர்கள் எடுத்துடாதையா அல்லா, நல்ல நேரத்தில் எடுப்பாயாக, நீங்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக, ஈமானை பாதுகாப்பாயாக, பாதுகாப்பாயாக, உண்மையான தக்குவாதாரிகளாக எங்களை வாழ செஞ்சிடையா அல்லா, எங்களை பிள்ளைகளை வச்சு எங்களை முகங்கள்ல கறி பூசிடாதையா அல்லா, எங்களை பிள்ளைகளை வச்சு எங்களை சந்தோஷப்படுத்தியா அல்லா, தக்குவாதாரிகளாக, நல்லவர்களாக, புத்திஜீவிகளாக, உலமாக்களாக எமது பிள்ளைகளை ஆக்கி தருவாயாக, எம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, எம் இருப்பை பாதுகாப்பாயாக, எம் தோட்டம் தொழிலை பாதுகாப்பாயாக, எமது வீடு வியாபாரங்களை பாதுகாப்பாயாக, எமது ஈமானை பாதுகாப்பாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.